வணக்கம் தந்தை பால் மைக்கேல் ராஜ். முதலில் உங்களது இந்த கலங்கரை அமைப்பு பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன்.
இந்த அமைப்பானது சுனாமி நிவாரண மற்றும் மறுவாழ்வு பணிகளோடு உருவான ஒன்று. 2005 இந்த அமைப்பானது உருவாக்கப்பட்டது. தொடக்க காலம் முதலே எங்களோட இயேசு சபையினரோட சேர்ந்து சென்ட் ஜோசப் ஆஃப் லயன்ஸ் காங்கிரிகேஷன் சகோதரிகளும் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சுனாமி நிவாரண பணியோடு சேர்த்து மக்களிடம் கிராமங்களுக்கு சென்றிருந்த சமயத்துல ஏராளமான விதவைகளும் கணவனால் வஞ்சிக்கப்பட்ட பெண்களும் இந்த நாகை மாவட்டத்துல இருக்கிறத பார்த்தோம். அப்ப அவங்களிடம் பேசி கொண்டிருந்த சமயத்துல என்ன வகையான பணிகள் உங்களுக்கு என நாங்க மேற்கொண்டா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் என்ற வகையில கேட்ட பொழுது பொருளாதார உதவிகள் இருந்ததென்றால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதை தொடர்ந்து ஒரு 100 குழுக்கள் உருவாக்கணும். ஒவ்வொரு குழுவிலையும் ஒரு 20-30 பேர் அங்கத்தினர்களா இருப்பாங்க. அப்ப அவர்களுக்கென கொஞ்சம் பொருள் உதவி செய்து அவங்களோட கூட பயணிக்க ஆரம்பித்தோம். அப்படிப்பட்ட ஒரு பயணத்துலதான் அவங்களுடைய வேதனைகள், கலக்கம், துயரம், 1000 ஆண்டு காலமா அவங்க சந்தித்து வருகின்ற சவால்கள் இவைகள் எல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சது. அதனை தொடர்ந்துதான் விதவைகள் மற்றும் கணவனால் வஞ்சிக்கப்பட்ட பெண்கள் வாழ்வுரிமை இயக்கம் என்ற பெயர்ல ஒரு இயக்கத்தை உருவாக்கி அந்த இயக்கத்துல இன்றைக்கு அவர்களே தலைமைத்துவம் ஏற்று அந்த இயக்கத்தை முன்னெடுத்து செல்றதுக்கு நாங்க வந்து பின்புலமா இருந்து செயல்பட்டு வருகின்றோம்.
மார்ச் 8 அனைத்துலக பெண்கள் தினத்தை முன்னிட்டு இவ்வியாழனன்று உங்களது அமைப்பு நடத்திய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பற்றியும் எங்களுக்கு விளக்குங்களேன்.
விதவைகளுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்ற சமயத்துல அவங்க ஒரு அமைதியா வேதனைகளை அனுபவித்து வருகின்ற ஒரு பிரிவினர். 1000 ஆண்டு காலமா இவங்க வந்து அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கின்றார்கள். சமூகத்தினுடைய கொடுமை ஒருபுறம், பொருளாதார ரீதியிலான பிரச்சனைகள் மறுபுறம், அரசினுடைய கவனம் இல்லாமல் இருப்பது என்பது மற்றொரு புறம் என்ற வகையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திச்சு வர்றாங்க. சமூகம் இவங்களுக்கு கொடுத்திருக்கின்ற பெயர்கள் அப்படின்னு பாக்குற சமயத்துல மூளி, மொட்டச்சி, கம்மநாட்டி, அறுத்தவ, தூக்கி முழுங்கியவ, ராசி இல்லாதவ என்றெல்லாம் அவங்கள சொல்லி சமூகத்திலிருந்து ஓரங்கட்டி வைக்கிது. எந்த ஒரு நல்ல காரியத்திலும் விதவைகள் வந்து பங்கெடுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில வெளியில போய் யாருகிட்டையும் சொல்லி அழவும் முடியாது. இப்ப இவங்க சாதாரணமா செய்யறது என்னன்னா மூலையில உட்காந்து அழுவது மட்டும்தான். யார்கிட்டயாவது போய் ஆறுதல் தேடி போய் சொன்னாலும் அவங்க சொல்லுகின்ற மறுவார்த்தை இது உன் தலையெழுத்து ஏத்துக்க வேண்டியதானே என்று சொல்லுற ஒரு பழக்கம் தான் நம்முடைய சமூகத்துல இருக்குது. அதனால இப்படிப்பட்ட ஒரு சமூக புறக்கணிப்ப பொறுக்க முடியாத ஒரு வேதனையில மனசுக்குள்ளேயே குமுறி இது தன்னோட தலைவிதி அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வாழ்க்கைய கடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு சமூகமா தான் இவங்க இருக்கிறாங்க. அதே போல சமூகத்தினுடைய பார்வையில ஒரு விதவை தனித்து வாழக்கூடிய பெண் அப்படின்னு சொன்னா அவள் வந்து ஒரு பொது சொத்து, பாலியல் நோக்குல அவள் ஒரு பொது சொத்து என்று பார்க்கின்ற பார்வையும் இது இவர்கள் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையா இருக்குது. அப்ப இதெல்லாம் பொறுக்க முடியாம ஒரு வேதனையோட அரசிடம் போய் ஒரு முறையிடலாம் அப்படின்னு சொன்னா இன்றைக்கு அரசிடம் இவர்களை பாதுகாக்கக்கூடிய எந்த விதமான சட்டங்களும் இல்லை. காவல் நிலையத்துல போய் வழக்கு தொடுக்கலான்னு போனாக்க அவங்க சொல்லுவது என்ன, ஈவ் டீசிங் என்ற ஒரு வழக்கில் வேணா உங்களுக்கு வந்து உங்களுடைய பிரச்சனையை பதிவு செய்யறோம், விதவைகளை பாதுகாக்கிறதுக்குன்னு தனியா சட்டம் ஒண்ணு இல்லை அப்படின்ற விதத்துலதான் சொல்றாங்க. அதனால வேற வழி இல்லாம அங்கேயும் போய் கேட்க முடியல. எனவே அமைதியா தன்னுடைய விதின்னு சொல்லி இவங்க வந்து வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. அப்ப இத தட்டி கேட்கறதுக்கு அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு இந்த சமூகம் ஒரு விழிப்புணர்வு அடைஞ்சு இவர்களுடைய உரிமைய நிலைநாட்டக்கூடிய விதத்துல சமூகத்தினுடைய சிந்தனை போக்கு அமையணும் அப்படின்ற விதத்துலதான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் மார்ச் 10 நாங்க நடத்தி இருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டத்துல ஏறக்குறைய 400 விதவைகள் மற்றும் ஒரு 100 கணவனால் வஞ்சிக்கப்பட்ட பெண்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த மார்ப்பாட்டம் இப்பதான் நடந்து முடிந்திருக்கின்ற இந்த ஒரு நிலையில சென்னையிலிருந்து சில நல்ல பேச்சாளர்கள் எல்லாம் வந்து மிக அருமையான கருத்துக்களை எல்லாம் எடுத்து வைத்திருக்கின்றார்கள்.
கலங்கரை அமைப்பு விதவிகளுக்காக வேறு என்ன சேவைகளை செய்து வருகின்றது?
அவர்களுக்கென பயிற்சிகள் நிறைய கொடுக்கிறோம். இன்றைக்கு விதவைகள் வந்து விதவைகள் மற்றும் கணவனால வஞ்சிக்கப்பட்ட பெண்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறோம், என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சு வருகின்றோம், இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் எது அப்படின்ற ஒரு புரிதல் இல்லாத ஒரு நிலையில தான் எங்களுடைய பெண்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். சந்திக்கிற பிரச்சனை அப்படின்றது தெரியுது, ஆனா இது வந்து எதுக்காக சந்திக்கிறோம், ஏன் இப்படி இந்த பிரச்சனையை சந்திச்சுக்கிறோம், எவ்வளவு காலகட்டமா இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்ற விவரம் எல்லாம் புரியல. எனவேதான் இவங்களுக்கு வந்து பயிற்சிகள் கொடுக்கிறோம். அந்த பயிற்சிகள்ல அவர்களை ஒடுக்குகின்ற கலாச்சார கூறுகள் எல்லாம் எவை எவை அப்படின்ற மாதிரியான பயிற்சி கொடுக்குறோம். அதே போல தலைமைத்துவ பயிற்சி கொடுக்குறோம். அடுத்தபடியா சட்ட பயிற்சி, சட்டத்துல பெண்களுடைய உரிமைகள் எல்லாம் எவை எவை, எப்படிப்பட்ட உரிமைகள் எல்லாம் இந்த விதவை பெண்களாகிய அவர்களுக்கு ஒரு ஏற்புடையதாக இருக்கும், எப்படி இந்த சட்டத்தை வந்து அவர்களை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்ற விதத்துல பயிற்சிகள் கொடுக்குறோம். இப்ப இந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து ஒண்ணு அவர்களுடைய தன்னம்பிக்கையை வளர்க்கக்கூடியதா இருக்கு, அடுத்தபடியா அவர்களுடைய தன்மானத்தை பாதுகாக்கக்கூடிய விதத்துல அவர்களே முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்றத தூண்டக்கூடியதாகவும் இருக்குது.
தந்தை பால் மைக்கேல் ராஜ், நாகை மாவட்டத்தில் எத்தனை கிராமங்களில் பணி செய்கின்றீர்கள்?
120 கிராமங்கள்ல எங்களுடைய அமைப்பு வந்து செயல்பட்டு வருகின்றது. இந்த 120 கிராமத்துல இருக்கக்கூடிய விதவைகள் அப்படின்னு சொல்லி பாக்குற விதவைகள் மற்றும் கணவனால் வஞ்சிக்கப்பட்ட பெண்கள் அப்படின்னு பாக்குற சமயத்துல 2200 பேர் இதுல வந்து அங்கத்தினர்களா உறுப்பினர்களா இருக்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கை அப்படின்னு சொல்லி பாக்குற சமயத்துல ஒண்ணு, விதவை பெண்களுக்கு சட்ட பாதுகாப்பு வேண்டும், ஒரு தனியாக ஒரு சட்டம் அரசினால் உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்னு எங்களுடைய கோரிக்கையா இருக்கு. ரெண்டாவது, விதவைகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு பாக்குறப்ப இந்திய அளவுல 5 கோடி பேர் விதவைகள் இருக்கின்றார்கள். அதுல தமிழகத்துல மட்டும் 37 லட்சம் விதவைகள் இருக்கின்றார்கள். அதிலும் இன்னும் குறிப்பா நாகப்பட்டினம் மாவட்டம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் 86,000 விதவைகள் இருக்கின்றார்கள். அப்ப இவ்வளவு எண்ணிக்கையில விதவைகள் இருந்தும் இன்னும் அரசிடம் ஒரு தெளிவான ஒரு புள்ளி விவரம் என்பது இல்லை. அந்த புள்ளி விவரத்தை சேகரிக்கணும்ன்ற முயற்சியிலும் அரசாங்கம் ஈடுபடவில்லை. எனவே எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னாக்க, இவ்வளவு எண்ணிக்கையில இருக்கக்கூடிய விதவைகள் மற்றும் கணவனால வஞ்சிக்கப்பட்ட பெண்களுக்கென தனியாக ஒரு நலவாரியம் வேண்டும்.
அரசிடமிருந்து மேலும் என்ன எதிர்பார்க்கின்றீர்கள்?
அடுத்தபடியா அரசு இவர்களுடைய புள்ளி விவரங்களை சேகரிக்கின்ற வகையிலே முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் அரசு நலத்திட்டங்களை அவர்களுக்கென அறிவிச்சிருக்கு, ஆனா அந்த நலத்திட்டங்கள் உண்மையிலேயே அவர்களை போய் சென்றடையவில்லை. மேலும் அவர்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடியதாவையாகவும் அந்த நலத்திட்டங்கள் அமைந்திருக்கின்றன. உதாரணத்துக்கு அவங்களுக்கு என்ன மாதாந்திர உதவித்தொகையாக மாசம் 400 ரூபாய் இதுவரை கொடுக்கப்பட்டு வந்தது, இப்ப கடந்த மாதத்திலிருந்துதான் 100 ரூபாய் ஏற்றி 500 ரூபாயாக கொடுக்கப்படுகின்றது. ஆனா இந்த 500 ரூபாய் அப்படின்றது இன்றைய விற்கின்ற விலைவாசியோடு கணக்குப்படி பார்க்கின்ற சமயத்துல இது வந்து மிக குறைந்த தொகை. பிள்ளைகளை வைத்துக் கொண்டு அவங்க வந்து சமாளிப்பதற்கு மிகவும் சிரமப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலையும் இந்த உதவித்தொகையும் பெறுறதுக்கு அரசு சில நிபந்தனைகளை வச்சிருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க 40 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். 40 வயசுக்கு மேல இருந்தா தான் அவங்க வந்து உதவித்தொகையை பெறுவதற்கே விண்ணப்பிக்கலாம். ஒண்ணு. இரண்டாவதாக, அவங்க வந்து 18 வயசுக்கு மேற்பட்ட வயதுல ஒரு பையனை கொண்டிருக்க கூடாது. அப்ப பையன் இருக்கக்கூடாது ஒண்ணு. ரெண்டாவது, 40 வயசுக்கு மேலதான் இது வரணும். அப்படின்னாக்க இது வந்து ஏதோ கேலி கூத்தா, ஏதோ கடமைக்காக அவங்க வந்து இந்த இதை அறிவிச்சிருக்க மாதிரி தெரியுது. மூன்றாவதாக, எந்த ஒரு தனி நபரும் 2 அரசு நலத்திட்டங்களை பெறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இத்தகைய உதவித்தொகை அரசினுடைய உதவித்தொகையை பெறக்கூடிய விதவைகள் எல்லோரும் என்ன செய்யணும்னாக்க, தங்களுடைய ரேஷன் கார்டை திரும்ப அரசிடம் கொடுத்து விட வேண்டும். அப்ப அதனால பெறக்கூடிய உரிமைகளை எல்லாம் அவர்கள் இழக்க நேரிடும். அந்த ரேஷன் கார்டு இருந்ததுன்னு சொன்னா 20 கிலோ அரிசி 20 ரூபாய்க்கு அவங்க வாங்கிட்டு போகலாம். ஆனா அதை இழந்து விடுவதன் மூலமாக அந்த 20 கிலோ அரிசி போகுது. இரண்டாவதாக, அவர்களுக்கு என்ன தனியாக வேணா 4 கிலோ அரிசி மட்டும் அரசு கொடுக்குறேன்னு சொல்லுது. இது வந்து ஒரு கொடுமையான ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஒரு வகையில அரசு இந்த மக்களை ஏமாற்றுகின்றதோ என்று கூட எண்ண தோன்றுகின்றது. எனவேதான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் முன்னிலைப்படுத்தி நாங்க வந்து இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
தந்தை பால் மைக்கேல் ராஜ் விதவைகள் பற்றி தொலைபேசி வழியாக பகிர்ந்து கொண்ட கருத்துக்களுக்கு எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம். வணக்கம்.